திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பெருகலாந்தவம் வேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோ ஆனந்தம், மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, பாகம்பெரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு, 12 திருமுறை ஆசிரியர்களையும், 14 சித்தாந்த சாத்திர ஆசிரியர்களையும், 18 புராணங்களை வணங்கியவர்களையும் வணங்கி, இந்த அருமையான நிகழ்வுக்கு அரும்பாடுபட்டு நிகழ்த்தி கொண்டிருக்கும் சைவம் .org-இன் பொறுப்பாளர்களுக்கும், அதில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். நேற்று நாம் சாத்திர நூலின் படி சரியே என்றால் என்ன என்று பார்த்தோம். அதன் பின்பாக புராண நூலிலே சிவபெருமானே நேரடியாக மணிவாசக பெருந்தகைக்கு அருள் செய்ததை பார்த்தோம். சரியை பற்றி அவர் எப்படி உபதேசித்தார் என்று பார்த்தோம். அதன் பின்பாக அதற்கு சான்றாக திருமுறைகளில் இருந்து இந்த திருப்பணி என்று சொன்னாலே, சரியை என்று சொன்னாலே, அல்லது உழவாரம் என்று சொன்னாலே, அதற்கு எல்லாம் ஒரே நபர் நமக்கு மனசுல உடனே வரக்கூடியவர் யாருன்னா நமது அப்பர் சுவாமிகள் தான். இந்த தொண்டு தான், தொண்டலா துணையும் இல்லைன்னு வாழ்ந்தவர் அவர். அதனால அவருடைய பாடல் நிலை பெறுமாறு எண்ணுதியே அப்படிங்கிற பாடலையும் நம்ம நேற்று சிந்திச்சோம். அதுல அந்த உழவார பணியோட அமைப்பில் உள்ளவர்கள் சொன்னதன் வாயிலாக என்னென்ன பணிகள் செய்யப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நேற்று சிந்திச்சோம். இந்த உழவார பணியில மற்றொரு உன்னதமான விஷயம் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா எல்லாரும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே, நல்ல பிரபலமா இருக்கிற கோயில் அல்லது நல்ல பளிச்சுன்னு இருக்கணும், அந்த மாதிரி கோயில மக்கள் நாடி செல்லுவாங்க. ஆனா அந்த உழவார பணி அன்பர்கள் எல்லாம் உலகம் பூரா, அதாவது வையகம் எங்கும் வியாபக பொருளா இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இருக்கின்ற கோயில், எல்லா கோயிலும் நல்ல பிரகாசமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால சில கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையா இருந்து அது அப்படி ஒரு பராமரிப்பே இல்லாம போயிருக்கும், ரொம்ப நலிவுற்ற நிலையில இருக்கும். அந்த கோயில பார்த்தாலே நம்ம மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி இடங்கள்ல போய் இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஒரு ஓலையாலையாவது ஒரு கூரைய முதல்ல வேஞ்சு, அதுக்கு முதல்ல ஒரு ஒரு கால பூஜையாவது ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்து அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அர்ச்சகரை தேடி அந்த ஒரு கால பூஜைக்குண்டான திரவியங்களை கொடுத்து அவருக்கு நிதியும் கொடுத்து, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு, அந்த கோயில் இருக்க பக்கத்துல அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட எல்லாம் நீங்க அந்த கோயில்ல நல்ல முறையில வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்தி, அப்புறம் அவங்க எல்லாரும் வந்து படிப்படியா இது பண்ணி, அப்புறம் அந்த பிரதோஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி, அதன் பின்பாக அது நல்ல திருப்பணி நடந்து அருமையான முறையில கும்பாபிஷேகம் நடக்கு. அதுக்கெல்லாம் அந்த உழவார பணி அன்பர்கள் செய்கிற உதவி நம்ம அதெல்லாம் இன்னதுன்னே சொல்லவே முடியாது. நேற்று நான் சொன்னது மாதிரிதான், 6 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் வந்து பணி செய்யறாங்க, 82 வயசுல கள கொத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதனால நம்ம வந்து இந்த பிறவியில நம்மால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ இறைப்பணிய கண்டிப்பா செய்யணும். இப்போ சமய தீட்சை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்யணும் சரிவை நேரியல் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு இஷ்ட தேவ, அதாவது இறைவனுடைய மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒரு மூர்த்தத்தை வழிபடுறது, இப்படி எல்லாம் படிப்படியா வரும். ஆனா கிரியைக்கு கண்டிப்பாக பூஜை ஜாமா எல்லாம் வேணும், நைவேத்தியம் போடணும், அதெல்லாம் வாங்கறதுக்கு வசதி இல்லாம சிலருக்கு இருக்கும், அல்லது அந்த தீட்சையை பெற முடியாம சிரமம் இருக்கும். வீட்டுல ஒரு வயோதிகர்கள் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பாடு பார்க்க வேண்டியது. இப்ப தீட்சையை எடுத்துக்கொண்டு முறையாக பூஜை செய்யாம விட்டுறவும் கூடாது. அது போன்ற சிக்கல்கள்லாம் அதுல வருது. யோக நிலைக்கு முதல்ல மனசு ஒன்றணும், இதெல்லாம் விட்டுறலாம். ஆனா சரியை வந்து சரீரத்தால நம்ம செய்ய முடியும். நமக்கு யார் யாரால என்னென்ன பணி செய்ய முடியுமோ கண்டிப்பா செய்யலாம் சரீரத்தால. அது ஒரு சிரத்தையோட செஞ்சா போதும். இது நம்முடைய உடல் உழைப்பு மட்டும்தான். இது நம்ம எல்லாருக்குமே சாத்தியம்தான். அதனால நம்மால என்ன முடிகிறதோ, சென்ற சொன்ன மாதிரி அந்த மகேஸ்வர பூஜை செய்யும் பொழுது, அதாவது சைவத்துல அன்னதானம்ங்கிற சொல்லே வராது. சிவபெருமான் வந்து மகேஸ்வரன். அவரை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு மகேஸ்வரர்கள் என்று பெயர். சிவபெருமானுக்கு நைவேத்தியம் வச்சா அது திருவமுதும். அடியார்களுக்குள்ள சிவபெருமான் இருக்கார். அவங்களுக்கு நாம் உணவு அளிப்பதை திரு அமுதுன்னு சொல்றோம், சரியா? அதுதான் மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு அந்த உணவு படைப்பதைத்தான் மகேஸ்வர பூஜை. அந்த மகேஸ்வரனுக்குள்ள இருக்க மகேஸ்வரனையும் சேர்த்து வணங்குறோம். அந்த இடத்துல வணங்கி அவங்களுக்கு அந்த உணவை நம்ம படைக்கின்றோம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இப்படி போகும்போது அந்த ஊர்ல இருந்து அல்லது பக்கத்து ஊர்ல இருந்து அந்த உழவாரம் நடக்குன்னு தெரிஞ்சு வந்து அதில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் சேர்த்து இவங்க அழகாக மகேஸ்வர பூஜை எல்லாம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த கோயில் மீண்டும் தழைப்பதற்காக பலரிடம் நிதி திரட்டி கொடுத்தும் உதவி வருகின்றார்கள் என்பதெல்லாம் கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னும் இந்த உழவார பணியானது மேலும் 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 விருத்தியாகி கொண்டே வர வேண்டும். அது வளர வளர நாம் நிச்சயமாக நன்றாக இருப்போம். பெருமானுடைய கோயில் நல்லா இருக்கு அப்படின்னா, அங்க பூஜை கிரமமா நடக்கு அப்படின்னா, உலகத்துல எந்த குறையும் யாருக்கும் வரப்போறது இல்லை. நோய் நொடிகள் இருக்காது, ஏழ்மை இருக்காது, மனசுல கவலை இருக்காது, உடம்பு நல்லா இருக்கும். அதனால இப்ப நமக்கு பல சிக்கல்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி கோயில்கள் பராமரிக்கப்படாமலும், அந்த கட்டண கோயில்கள் அந்த கோயில்கள் பராமரிக்கப்படாம இருக்கு, அல்லது கோயிலை சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. இந்த நிலைகள்லாம் மாறுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஊர் கூடுனாதான் தேர் இழுக்க முடியும். தனிமரம் தோப்பாகாது. அதனால எல்லோரும் இப்ப அமைப்புக்கு பஞ்சமே இல்லை. உழவார பணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஊர்லயே பல உழவார பணி இருக்கு. இப்ப சைவத்தை பரப்புறதுன்னு பாத்தீங்கன்னா அதுல பல அமைப்புகள் இருக்கு, அதுல எல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் எல்லோரும் ஒன்றித்து நின்று செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அடியார்களை பேணணும் அப்படிங்கறது சைவத்துல வலியுறுத்தி சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயம் நல்லா நடக்கணும். நடந்தாச்சு அப்படின்னா இந்த பணிகள் எல்லாம் தொய்வின்றி நன்றாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு நேற்று நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமாள் நமக்கு எப்படி எல்லாம் வலியுறுத்தினார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரே இந்த சுவாமிக்கு வந்து நம்ம என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, காவினை இட்டும் குழம்பல தொட்டும் என்று பாடுகின்றார் இந்த அவினைக்கு வினை பதிகத்துல. அது மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி இறைவனுக்கு அந்த குளங்கள்லாம் இருந்து அதை சீர் செய்து கொடுக்கணும் அப்படிங்கறது அதுல வருது. அதன் பின்பாக பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணியடியோம் என்று பாடுகின்றார். உருகி மலர்கொடு வந்துமை ஏத்தும் நாம் அடியோம் அப்படின்னு அந்த மலர்தொண்ட பத்தியே நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அதே பதிகத்துல அதான் அவ்வினைக்கு இவ்வினையாங்கிற பதிகம் தான். அதுல தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோம் என்று சொல்லுகின்றார். அதாவது தொழுது வணங்கணும் அப்படிங்கிறது இது நமது அப்பர் சுவாமிகளும் அழகா சொல்லுவார். தொழுது வணங்கி தூணீர் அணிந்து அழுது காமுற்று அரற்றுகின்றார். இந்த ஆறு வேலையும் செஞ்சா இவங்களுக்கு சுவாமி அழகா ஒரு கணக்கு எழுதுவாராம். அது அல்லாம பொழுது போக்கி புறக்கணிப்பார். இது ஒரு ரகம். அப்ப இவங்களுக்கு இந்த மூணு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கணக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். நல்ல தசமஸ்தானத்துல சுவாமி ஜோரா கணக்கு எழுதி வச்சிருப்பார். இல்ல இல்ல நான் இவ்வளவும் செஞ்சிருக்கேன், நம்ம எல்லாம் வந்து கோர்ட்ல கேஸ் வாதாடுற மாதிரி சட்டம்லாம் பேச முடியாது. அங்க அவர் கையில இருக்கும். நாம என்ன பண்றோம், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துன்னு அப்படி நடிச்சுட்டுலாம் இருந்தோம்னா நிச்சயமா அதுவும் சுவாமி கண்ணுக்கு போயிடும். அதனால நாம உண்மையிலேயே மெய்யடியாரா இருக்கணும், மெய்த்தொண்டு செய்யணும், பொய் தொண்டு செய்யவே கூடாது, மெய்த்தொண்டு கண்டிப்பாக செய்யணும். அதனால அவரை தொழ வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அப்புறம் நன்றாக திருநீர் அணிய வேண்டும். அவரை நினைச்ச உடனே காதலாகி கசியும். இங்க உள்ள அன்பு இருக்கணும், அன்பு இருந்தா தான் முதிர்ந்த அன்பு காதலாகும். அப்பதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அப்படி கண்ணீர் வரணும், அதன் பின்பாக அழுது, அப்புறம் காமுற்று. இறைவனை அடைவதற்கு என்ன வழி, என்ன செஞ்சா அவர் அன்புக்கு நாம் பாத்திரமாகலாம் என்று என்பதை நாம் விரும்ப மாட்டோம். நம்ம விருப்பமே அதாத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பிறந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பிடித்த உணவு வகைகள், பிடித்த உடை வகைகள், நமக்கு பிடித்த முறையில வாழ்க்கை, நம்மளுடைய வாகனம் இப்படி இருக்கணும், நம்ம இன்ன படிக்கணும், இன்ன வேலைக்கு போகணும், இப்படி திருமணம் ஆகணும், இதுலயே தான் நம்முடைய கவனங்கள் சிதறுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாமிய அடையறதுக்கு தான் இந்த பிறவிய கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நல்ல மனசுல வச்சுக்கணும். இந்த பிறவிய வீணடிச்சிடாம ஏழை துழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று நமது மணிவாசக பெருந்தகை கூறுவது போல வாழ்நாள வீழ்நாளா ஆக்கிடக்கூடாது. கள்ள தொண்டு பண்ணக்கூடாது, கள்ள தொண்டரா இருக்கக்கூடாது. சரி, அப்போ அழுது காமுற்று அறற்றுதல், எப்பப்பாரு இறை நாமத்தை சொல்லி அறற்றிக்கொண்டே இருக்கணும். அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே என்று திருநெல்வேலி தல பதிகத்துல நமது ஞானசம்பந்த பெருந்தகை அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நாமம் வந்து நமக்கு மருந்தாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாமமே நமக்கு மந்திரமாகவும் இருக்கிறது. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறி எல்லாமும் அதுதான். அந்த ஒரு அஞ்செடுத்த சொல்றதுனால கிடைக்கக்கூடிய பலன், நிறைய பேரை பாத்தீங்கன்னா தீஷை பெற்றுக் கொள்வார்கள், ஆனால் நியமமாக அனுஷ்டானம் செய்ய மாட்டார்கள், ஜபம் செய்ய மாட்டார்கள். அதனால அவங்களுக்கு தான் நஷ்டம், இருக்கவே கூடாது. எப்படினாலும் இறைவனுடைய நாமத்தை நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 15 நிமிடங்கள் நாம் கவனச்சிதறல் இன்றி எண்ணாம ஜபம் பண்ணணும்னா ஜோரா 1000 நாமம் சொல்லிடலாம். 15 நிமிஷத்துல 1000 சொல்லிடலாம்னா இப்ப ஒரு நாள்ல நம்ம அவருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம்? ஒவ்வொரு மணி நேரத்திலையும் 15 நிமிஷம் ஒதுக்கினாலே எவ்வளவு சொல்லிடலாம் ஒரு நாளைக்கு. ஆக நாம் உயிரோடு இருப்பதற்கு 21,600 முறை மூச்சு விடுறோம். அந்த மூச்சை நம்ம எண்றது கிடையாது, அதை நாம சிஸ்டமேட்டிக்கா மூச்சு விடுறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மேல ஒருத்தன் இருந்து அழகா நமக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மூச்சுல அந்த அதுல 100 ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 216 கூட வேண்டாம், அதுல 2 வகுத்தோம்னா 108. அந்த 108 முறையாவது ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அதனால அவர் கொடுக்கற அந்த மூச்சுல 100 ஒரு பங்கு, நாம் உயிரோடு ஜீவிப்பதற்கு 21,600 முறை மூச்சு குடிக்கிறோமே, அதுல 1/100 பங்கு தான் 216. அத்தனை முறையாவது நம்ம கண்டிப்பாக காலையில 108 மாலையில 108 ஜபம் பண்ணலாம். அதுவும் பொதுவான இடங்கள்ல ஜபம் பண்றதை விட தீர்த்தக்கரைகள்லயும் நல்ல உயர்ந்த தலங்களுக்கு எல்லாம் போனா அந்த தலங்கள்ல இருந்தும் திருக்கோயில இருந்து, ஆனா வாய் அசையக்கூடாது, நாக்கும் அசையக்கூடாது, மனசால கணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அபரீதமான ஒரு பலனை நமக்கு அது கண்டிப்பாக தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுல ஒரு தடவை நீங்க ஒரு நாமம் சொன்னீங்கன்னா அனந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு கோயில்ல, எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருக்கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடெல்லாம் முடிச்சப்புறம் அடியவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்துல அமர்ந்து இறை நாமத்தை செறிந்து கணித்து அதன் பின்பாக எழுந்து வீட்டுக்கு வரலாம். சரி, அப்ப அது அவரை தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் என்று மிக அழகாக அஜிலை சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே கருத்தை தான் நமது நாவுக்கரசு பெருந்தகையும் தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காம்புற்று அறற்றுகின்றாரையும் இந்த 6 பேருக்கு ஒரு கணக்கு சுவாமி வச்சுக்கிறாரோ. அப்புறம் பொழுது போக்கி புறக்கணிப்பார், பொழுதை போக்குபவர்கள், பொழுதை புறக்கணிப்பவர்கள், பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள். அதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண செல்போன் போதும் கையில, மக்களை அதுல இருந்து பிரிக்கவே முடியல. வயசாயிட்டு நான் மேகசின் எல்லாம் படிக்கலன்னு சொல்றவங்களும் முழுக்க முழுக்க அந்த மேகசின்ல வர்ற செய்திகள் பூரா செல்போன்ல வர்றதுனால அதை கையில வச்சுக்கிறாங்க. நான் இதுல நியூஸ் பாக்குறேன்னு ஒருத்தங்க வச்சுக்கிறாங்க, நான் பாட்டு கேக்குறேன்னு ஒருத்தங்க, படம் பாக்குறேன்னு ஒருத்தங்க. ஆக தொலைக்காட்சி இல்லாமலே வானொலி இல்லாமலே முழு நேரத்தையும் செல்போன்லயே போக்குறது, இதெல்லாம் பொழுத போக்குறது தான், பொழுத புறக்கணிக்கிறது தான். ஏன்னா இதுக்கு முந்தின நொடி நமக்கு கிடைக்காது, அடுத்த நொடி என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அப்போ நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழுமின் தொழுதவின் மற்றொன்றின்றி மணிவிழக்காமே என்று திருமூல தேவநாயனார் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். உள்ள உயிர் நிற்கிற போதே நிலையான இறைவனுடைய கடல்களை தொழணும் அப்படின்னு சொல்லி, நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் தொழணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, சொற்குண்டல் இன்றி அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடணும், தப்பா பாடக்கூடாது. வடமொழி மந்திரங்கள் நம்ம அந்த மொழி படிக்கல, அந்த மொழி அறிவு நமக்கு இல்ல, மொழி இலக்கணம் தெரியாது, அதை உச்சரிக்கவும் தெரியல, விட்டுறலாம். ஆனா இது தமிழ் தாய்மொழி தானே, இந்த பாடல்களை நம்மால வாசிக்க முடியும் இல்லையா? இதுல நம்ம பிழை இல்லாம வாசிக்கணும். நிறைய பேரு கோளறு பதிகம், கோள்களால் வரக்கூடிய துன்பத்தை அறுக்கக்கூடியது அந்த பதிகம். ஆனா அதையே தவறாக கோளாறு பதிகம் என்றுதான் கூறுகின்றார்கள். குறிலை குறிலாகவும் நெடிலை நெடிலாகவும் உச்சரிய கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஆக கண்டிப்பாக இப்படி செய்யணும். இதே பணிகளை வந்து மீண்டும் நமது அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாங்க, விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளக்கினால் சொல்றது அந்த இடத்தை, அந்த கூட்டுறத கூட பெருக்கிறதுனால அதுக்கு பெருக்குமாறு என்றும் விளக்குமாறு என்றும் பேர். ஏன்னா அந்த இடத்தை நல்லா சுத்தமா விளங்க செய்வதால் அதற்கு விளக்குமாறு என்று சொல்வாங்க. ஆனால் விளக்கினால் பெற்ற இன்பங்கிறது அந்த இடத்தை நீட்டா நம்ம பெருக்கிறதுனால, திருக்கோயிலை அதுல உள்ள கல் தளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கழுவி விடலாம். மண் தரையில எல்லாம் நல்ல சாணம் கரைச்சு துளிப்பாங்க அந்த மாதிரி. அதனால அதை அழகா நல்ல பெருக்கணும். முதல்ல விளக்கினால் பெற்ற இன்பம் பெருக்கிறதுனால கிடைக்கிறத விட அதை நல்ல கழுவி விடுறதுனால அல்லது சாணத்தால மெழுகிறதுனால சாணம் கரைச்சு துளிப்பதால 10 பங்கு பலன் அதிகமா. அதற்காக நம்ம நேரே போய் பலன் அதிகமா இருக்குன்னு மெழுக்குக்கு போக முடியாது. முதல்ல ஒற்றை அடிச்சு அதன் பின்பாக பெருக்கிய பின்புதான் நாம் கழுவி விட முடியும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பலன் கூட என்று அந்த பாடல்ல நமக்கு உளவாரப்படையாளி உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் என்ன சொல்றாரு, துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூய வெண் ஏறலாம் என்று சொல்லுகின்றார். பூத்தொண்டு செய்யணும். அது மாதிரி ஒரு நல்ல தொண்டு அது. அந்த தொண்டு செய்யறதுனால நம்ம மனசும் பூ போல இருக்கும். அதனால கல் மனசை வச்சுட்டு பூ போடுறத விட பூ மனசோட சாக்கிய நாயனார் என்ன அழகா கல்ல போட்டு முத்திக்கே போயிட்டாரு. ஆனா நாம பூ மனதோட பூவையே சாத்தி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனா அப்படி அழகாக யாரெல்லாம் பூத்தொண்டு செய்தார்களோ அவர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், விண் அந்த அழகா அதுல போவாங்க. அதாவது புஷ்பக விமானத்துல சிவலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அது புரிவதற்காக நான் அப்படி சொல்றேன். தூய விண் ஏறலாகுங்கிறத உங்களுக்கு புரியறதுக்காக புஷ்பக விமானத்துல செல்லலாம்னு சொல்றேன். அப்புறம் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும் என்று சொல்லுகின்றார். கோயில்ல விளக்கு போடணும். விளக்கு போடுறதுனால அந்த இடம் எப்படி பிரகாசமா இருக்கு. இப்போ ஆணவத்தை இருள்னு சொல்லும் சைவ சித்தாந்தம், ஞானத்தை ஒளின்னு சொல்லும். அதனால நம்ம கோயில்ல விளக்கு போட விளக்கு போட நமக்கு ஞானம் கிடைக்கும். நம்மகிட்ட இருக்க அஞ்ஞானம்ங்கிற இருள் விலகி மெய்ஞானம் நமக்கு கிடைக்கும். விளக்கிட்டார் பேரு சொல்லி பேருனா விளக்கிட்டதால் பெறக்கூடிய பேரு. அந்த பேர் என்ன பேரு அப்படின்னா ஞானம். ஞானத்தை பெறுகின்றோம், பெறுதல் தான் பேர். ஞானத்தை பெறலாம். ஞானம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கும் விளக்கு விட்டா. சரி, அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறின்னு முடிக்கிறார். இதுக்கெல்லாம் என்னென்ன பலன் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு தூக்க முடியணும், எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்கு, அல்லது கழுவி விடணும் எனக்கு கை வலிக்குது, அல்லது பூ கட்டணும் எனக்கு பறிச்சு தொடுக்க தெரியல, பறிக்க முடியல அல்லது பறிச்சு கொடுத்தா எனக்கு தொடுக்க தெரியாது, இல்லாதையும் விட்டுறலாம். ஆனா விளக்கு போடணும், எனக்கு போட முடியுது பிடிக்குது, ஒன்னொன்னு ஒவ்வொரு காரணம் சொல்லலாம். ஆனா எல்லாராலையும் பாட முடியும். அப்படி பாடுனா அளவற்ற கீதங்களை பாடக்கூடிய அடியவர்களுக்கு இறைவனும் அளவற்ற அளவிலே பலன் தருகின்றார், அருள் தருகின்றார் என்று அது சொல்கிறார். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு என்று சொல்கின்றார். அதனால பா கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக அழகா சொல்றார் ஞானசம்பந்த பெருமான சொல்றாரு. பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும். இந்த மண்ணுலகத்துல வேண்டியதையும் கொடுத்து விண்ணுலகத்தையும் கொடுத்துருவாரு பண்ணோட பாடுனா அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தவம், நாங்களும் பாடணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு பண்ணே தெரியாதே, நாங்க இசையும் படிக்கலையே, அப்ப நாங்க பண்ணோட பாடாட்டா எங்களுக்கு அருள் கிடைக்காதா என்று பார்த்தோம் என்றால் அதற்கும் வருந்த வேண்டாம். நம்ம எந்த அளவுல படிக்கிறோமோ அதற்கு தகுந்தால அருள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். கோளை மிடராக கவி கோளும் இளவாக ஏழை அடியா என்ன சொன்னாலும் அவங்க அந்த இறைவன் இந்த திருமுறையை படிக்கணும். ஓதுங்க, முதல்ல ஓதுங்க, அப்புறம் உணர்ந்து கொள்ளுங்க. அப்புறம் சுவாமியே நமக்கு அதை பண்ணோடு பாடுவதற்கும் வாய்ப்பு தருவார். அதனால அப்படி பாடி அவருடைய அருளை நாம் கண்டிப்பாக பெறலாம் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ளும். இது ஞானசம்பந்த பெருமா நமக்கு அறிவுறுத்துகின்றார். யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க, கண்டிப்பாக பாடணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்கார். அவர் பல இடத்துல பாடுறத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சான்றாக சில அவருடைய வாக்குகள், இல்லையா, எனதுரை தனதுரையாக சொல்லியிருக்காரு. அவருக்கு உள்ள இருந்து சிவபெருமானே உணர்த்தியதுனால அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலின்னு சொல்ற, நாங்கெல்லாம் சுவாமி உள்ளிருந்து உணர்த்தினதை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்ற. இவர் வாய் இசைக்கிறாரு, ஆனா அந்த நாவிலிருந்து உணர்த்தி அந்த உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய் என்று அப்பர் சுவாமி சொல்வது போல அதை சொல்ல வைப்பது சிவபெருமான் தான். அதனால அழகா இருக்கு. அந்த வாக்குகள்ல இப்ப இறை வாக்காகவே நினைத்து நாம் பார்க்கலாம். நான் இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே கிட்டத்தட்ட ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்குகள் எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் தான் பாடுறத அடிக்கடி வலியுறுத்தி நமக்கு சொல்றார். அழக திருநல் முதலி பங்கா அரணே என்று உலக பாடும் அடியாருக்கு உரு நோய் அடையாகவே. சுவாமிய இப்படி அரணே அரணே நினைஞ்சு நாம உருகி பாடணும்னா நோய் நமக்கு வராது. அப்ப எந்த விதமான நோயை கண்டு நமக்கு அச்சம் தேவையில்லை. நோய் வராம இருக்கணும். ஒவ்வொரு நோய் போனா ஒரு வைரஸ் போனா இன்னொரு வைரஸ் வருது அப்படின்னு நேத்தெல்லாம் ஃபேஸ்புக்ல போடுறாங்க. எது வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு வேண்டியது திருமுறை நம்ம கையில இருக்கு. அத மாதிரி ஒரு சொத்து நமக்கு கிடையாது. அதை எடுத்து ஓதுனாலே போதும். கணநாதனார் என்ற நாயனார் வந்து 12 திருமுறையில பார்த்தோன்னா அவருடைய பணியே வந்து திருமுறைகளை வாசிக்க வைத்தல், எழுத வைத்தல், அது போன்ற பணிகள். இன்னைக்கும் நம்ம திருவாசகத்தை கையால எழுதுவாங்க, சுவாமி கையால எழுதுனது அப்படிங்கறதுனால. அதனால அது போன்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும், நம்மள வந்து வேற தீதான நோய்கள் வந்து அண்டாது. அதான் ஒரு நோய் அடையாவே என்று சொல்கிறார். ஆப்பனூராரை பண்ணின் இசை பகர்வார் வினை பற்று அறுப்பாரு. இந்த உலகப்பற்று போகணும். உலகப்பற்றுக்கு எது காரணம்? வினை. அப்ப வினைய அறுத்தாச்சு அப்படின்னா நமக்கு உலகப்பற்றும் நீங்கிரும், இறைப்பற்று மிகும். அதனால ஆப்பனூர் என்ற தலத்துக்கு பாடும்போது ஆப்பனூரானை பண்ணின் இசை பகர்வார் வினை பற்று அறுப்பாரு என்று சொல்லியிருக்கார். அடுத்து இசை பாடும் பக்தர், அதாவது யாரெல்லாம் இசை பாடுதாங்களோ அந்த பக்தர்களை சுவாமி ரொம்ப விரும்புவாராம். பாடுவார் சிந்தையுள் சேர்வரே. நீங்க உட்கார்ந்து திருமுறை பாடினீங்கன்னா உங்களுக்கே தெரியாம தோன்றா துணையாக இறைவன் உங்கள் சிந்தையிலே இருக்கிறார். சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானை என்று வருது இல்லையா. அது மாதிரி அடுத்து சுவாமியை பார்த்து சொல்ற மாதிரி சொல்றார். உமை பாடுவர் சித்த நல் அடியாரு. யாரால பாட முடியும்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அதனால யாருக்கு சித்தம் நல்லா இருக்கோ, சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று மணிவாசக பெருந்தகை கூறுகின்றார் அல்லவா. அப்படி யாரெல்லாம் சித்தம் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கின்றதோ அந்த அடியார்கள் நல்ல அடியார்கள், அவர்கள் சிவபெருமானை பாடுவார்கள் என்று. இதுவரையும் நம்ம பாடிட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சி இல்ல, இன்னும் திரும்புற பாடலைனா இனிமேல ஒத்தி போடாம நன்றே செய்வேன், இன்றே செய்வேன், இப்பொழுதே செய்வேன் சொன்ன மாதிரி அதை எடுத்து உடனே நாம படிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சோம். சரி, அடுத்ததெல்லாம் ஒரு இடத்த சொல்ற பாருங்க. கற்பகத்தை, கற்பகம்ங்கிறது சிவபெருமான பல இடத்துல திருமுறைகள்ல இந்த சொற்றொடர் வரும். எல்லா ஞானிகளும் இந்த சொற்றொடரை கையாளுறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சுவாமி கொடுத்துடுறாரு கற்பக விருட்சம் மாதிரி. அதனால என்ன அப்படி சொல்லக்கூட சொல்லக்கூடாது. கற்பக விருட்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்றது தனி. கற்பக விருட்சத்தால கொடுக்க முடியாதுன்னா சுவாமி கொடுப்பார். ஆக அப்படிப்பட்டவரை கற்பகம் என்று பல இடங்கள்ல சொல்வதை பார்த்திருக்கோம். அதனால இங்கேயும் சொல்றார், கற்பகத்தை பண்கள் ஆர்தர பாடுவார். யாரு நல்ல பண்ணோட பாடுதாங்களோ அவங்க கேடிலர் பழியிலர். அவங்களுக்கு கேடும் கிடையாது, அவங்களுக்கு பழியும் கிடையாது. புகழ் ஆமீன், அவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். அப்ப பாருங்க, ஒரு செலவு கிடையாது. சரியை பணி செய்யறதுக்கே அந்த மற்றதெல்லாம் விட்டுருவோம், அந்த பணி செய்யறதுக்கு நமக்கு செலவு கிடையாது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த பதிகத்தை பாடுறதுக்கு நமக்கு என்ன செலவு? நேரத்தை செலவழிக்கணும், நம்மளுடைய ஆற்றலை செலவழிக்கணும், நம்ம மனசு, அவ்வளவுதான். இதை நம்ம சுவாமிக்காகத்தானே செலவழிக்கணும். இமைப்பொழுது நம்மளை விட்டு நீங்காம அவர் இருக்காருன்னா அவரை நாமும் இமைப்பொழுது நீங்காம இருக்கிறதுக்கு இது ஒரு வழிதானே, அவரோட பதிகங்களை பாடிக்கிட்டே இருக்கிறது தானே. சரி, அப்புறம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கோளை விடராக கவி கோளும் இளவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன். அவங்க எப்படி சொல்ல, ஏழைனா கொஞ்சம் அறியாதவர்கள் அர்த்தம். பொருள் இல்லாதவர்களை ஏழைன்னு சொல்வது போல அருள் பெறாதவர்களையும் ஏழைன்னு சொல்லுவோம். அந்த நிலையில அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இருந்தாலும் அவங்க எடுத்து அதை வாசிச்சா அவங்க அதை அழகா சுவாமி ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பக்தியால் பாடிட பரிந்து அவருக்கு அருள் செய்யும் அத்தனார். பக்தியோட பாடணும், நான் பாடுறேன், எனக்கு இசை தெரியும், நான் இப்படி பாடுவேன் தெரியுமா, இந்த மாதிரி தன் முனைப்பு அதுல இருக்கவே கூடாது. நம்மளை விடவும் நல்லா பாடுறவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப நம்ம பாடுறோங்கிற விஷயம் நமக்கும் சுவாமிக்கும் தெரிஞ்சா போதும். அதனால அப்படி யார் பக்தியோட, அந்த பக்தி இருக்கணும், பக்தி இல்லாத பாடி பிரயோஜனமே கிடையாது. அதனால பக்தியோட பாடணும், அப்படி பாடுனா சுவாமி பரிந்து நம்ம மேல பரிவு கொண்டு நமக்கு அருள் செய்வார் என்று அழகாக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு வலியுறுத்தியுள்ளார். பெருமானை பாடும் அடியார்களுக்கு அடையா பாவமே அப்படின்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம் சிவபெருமானை பாடுகின்றார்களோ அவங்க கிட்ட பாவமே வராது. இதை விட வேற என்ன வேணும், ஏற்கனவே செஞ்ச வினைகள் பூரா சுவாமி கிட்ட பொறுப்பா எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சஞ்சிதம்னு பேர், பழவினை தொல்வினை அப்படின்னு சொல்லப்படுது. அது நம்ம பல பிறவிகள்ல ஈட்டியிருப்போம், தெரிஞ்சும் ஈட்டியிருப்போம், தெரியாமலும் ஈட்டியிருப்போம், மனதாலும் செஞ்சிருப்போம், வாக்காலும் செஞ்சிருப்போம், உடம்பாலையும் செஞ்சிருப்போம். அடுத்தவங்கள கொல்ல கூட வேண்டாம், கொல்லணும்னு மனசுல நினைக்கும் பாருங்க, அது கொன்னதுக்கு சமானம், அதுவும் பாவம், அதுக்கு ஒரு பிறவி. நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு கொன்றுவேன் அவனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு பாவம், அதுக்கு ஒரு பிறவி. அடுத்து கொல்லுறது, நிஜமாவே போய் கொல்றது, இதுக்கும் இதுவும் பாவம், இதுக்கும் பிறவி. இதெல்லாம் தேவையா நமக்கு? அப்ப அதெல்லாம் தேவையில்லாம இருக்கணும்னா அந்த மனம் வாக்கு காயம் மூணையும் சுவாமிகிட்டே ஒப்படைச்சிடணும். மனதால தியானம், வாக்கால அவர் புகழ பாடணும், அவர் நாமம் அவருடைய புகழ பேசணும். அடுத்து மெய்யால அவருக்கு உண்டான நம்ம சொன்ன மாதிரி, அதாவது எதற்காக இந்த அங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஞானசம்பந்த பெருமானும் சொல்லியிருக்காங்க, நாவுக்கரசு பெருந்தகை அதுக்கு ஒரு பதிகமே பாடி கொடுத்துட்டாங்க, திரு அங்கமாலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அந்த அங்கம் வந்து இறை வழிபாட்டுக்கு பயன்படுறதுனால திருங்கிற அடைமொழியும் கொடுத்தாச்சு. அதுல தலையில இருந்து பாதம் வரைக்கும் எல்லாமே இறை படிக்கணும் அப்படிங்கிற கருத்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். சரி, அதனால நம்ம அந்த எல்லா கருவிகளும் நமக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அவரை வணங்குவதற்காக. ஞானசம்பந்த பெருமானோ மிக அழகாக சொல்லுகின்றார், ஆமாத்தூர் என்ற தலத்தை எடுத்துக்கோங்க, அந்த தலத்துக்கு அவர் பாடின பதிகத்தை எடுத்து பாருங்க. அதுல பாருங்க நாலாவது வரியும் ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க, ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே. ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்கார், இறைவனை காணாத கண்கள் எல்லாம் காணாத கண்களேனா குருட்டு கண்கள், அது வேற எதையோ பார்த்து பிரயோஜனம் இல்லை, பார்க்க வேண்டியதை பார்க்கல. சரி, கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான்தனை, கண்காள் காண்மீன்களோன்னு அப்புறம் சுவாமி சொல்றாரு இல்லையா, அது போல. அடுத்து ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்களே அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய நாமத்தை பத்தி அவர் நாம சொல்லணும், அவர் புகழ் பாடணும் பேசணும், அப்படி பேசாத நாவெல்லாம் கூறாத நான் சொல்லியாச்சு அப்படின்னா ஊமைன்னு அர்த்தம் இல்லையா. அதனால வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு அவரும் பாடுறார், நாவுக்கரசு பிறந்தகையும் மத யானை உரி போர்த்து அப்படின்னு அதுல பாடுறார் இல்லையா, அது போல அதையும் நீங்க இதுல ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆமாத்தூர் அம்மானை கீழா செவியெல்லாம் கீழா செவிகளே அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அதாவது அவருடைய புகழை கேட்கணும். இப்ப நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது நம்ம காதுல என்ன விழுது, இறைவனுடைய புகழ் விழுது. இப்ப இது போல கேட்கணும், இப்படி கேட்டா அது காது, இத கேட்கலன்னா அது கேட்காது, கேட்காத காது செவிட்டு காதுன்னு அர்த்தம். அப்ப இறைவனுடைய நாமத்தையும் புகழையும் பாடணும் பேசணும். அடுத்து இறைவனை காண வேண்டும், அடுத்து இறைவனுடைய புகழை கேட்க வேண்டும். அது இந்த அங்கங்களோட பயணத்தான் சொல்லிட்டே வர்றாரு. அவருடைய கழல்களை பரவணும், வள்ளல் அவரு, அந்த வள்ளலுடைய கழல்களை பரவாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையான்னு கேட்கிறார், வாழ்க்கையும் வாழ்க்கையேன்னு கேட்கிறார். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, சிவபெருமான வணங்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா. நம்ம அந்த அப்பர் சுவாமி சொல்றாங்கல்ல, திருக்கோயில் இல்லா திருவில் ஊரும், அந்த கோயில் இல்லாத ஊரு ஒரு ஊரே கிடையாது.